கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 31 அத்தியாயம். வந்தியத்தேவன் ஆவி. வந்தியத்தேவனின் கைகளையும் கால்களையும் கட்டிய பிறகு அவனை ஒரு கம்பத்தில் சேர்த்து பிணைத்து அவன் எதிரே நின்று ரவிதாசன் பயங்கரமாக சிரித்தான். வந்தியத்தேவனால் அந்த நிலையில் ஆத்திரப்பட்டு உருமுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அவன் சுத்த வீரன். நேருக்கு நேர் போரிட்டு தன் திறமையை புலப்படுத்தி வெற்றியும் வீரமும் தோன்றுபடி செய்யக்கூடியவன். ஆனால் சற்று சிந்தித்து செயலாற்றும் தன்மை இல்லாததால் அந்த இடத்தில் வந்து அகப்பட்டு கொண்டான். அவனுக்கு தெரியாதா, தனியே செல்கின்றோமே, திடீர் என்று பலர் சேர்ந்து தாக்கினால் ஒரு வாளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாதே, அல்லது இரு கரங்களிலும் இரண்டு ஆயுதங்கள் தான் கிடைக்கட்டுமே. ரவிதாசனை போன்ற கொடிய தந்திரசாலிகள் எதிரே அவை நிற்க முடியா என்பதை அவன் யோசித்திருக்க கூடாதா? அதில்தான் அவன் தவறு செய்து விட்டான். ரவிதாசன் கூட்டத்தை எளிதில் வென்றுவிட முடியும் என்று எண்ணிவிட்டான். ரவிதாசன் மந்திரவாதியாக மாறுவான், தந்திரம் நிறைந்த மதி மந்திரி ஆவான். மகா மண்டலேஸ்வரன் பதவியை அளித்தாலும் அதை நிர்வகிக்கும் ஆற்றல் அவனுக்கு வந்து சேர்ந்து விட்டது. பெரும் படைக்கு தலைமை பூண்டு நடத்தி செல்லும் ஆற்றல் சேர்ந்து விட்டது. தாழ்ந்த பாண்டிய நாட்டை தலை நிமிர்ந்து நிற்க வைக்க எந்தவிதமான கடினமான வேலைகளையும் அவன் ஏற்க துணிந்து விட்டான். எந்தவிதமான ஆபத்தையும் எதிர்நோக்கும் துணிவு அவனுக்கு வந்து விட்டது. உயிரா, ஆஹா, உடல் என்னும் கூண்டிற்குள் சிறைப்பட்டிருக்கும் உயிருக்கு விடுதலை கொடுத்து விடவும் அவன் முன் வருவான். பாண்டிய நாட்டுக்கு விடுதலை கிடைக்குமானால் இளவரசர் அமரபுஜங்க பாண்டியன் அரியணை ஏற வேண்டும். அதை நிறைவேற்ற எத்தகைய பயங்கரமான செயலையும் செய்வதற்கு அவன் சித்தமாயிருந்தார். அத்தகைய ஆற்றலை அளித்ததே அதோ கம்பீரமாக நிற்கும் வஜ்ரதாரா அருள்தானே. அவள் சிறிது காலமாக நறுமலை கேட்பதாக அவனுடன் இருக்கும் ரணதீரன் கூறி வருகிறார். நேற்று கூட என் கனவில் தேவி தோன்றினாளடா ரவிதாசா. பின்னிரவு நேரம் அது சொப்பனமாகவே எனக்கு தோன்றவில்லை. ஆஹா, எத்தனை கரங்கள், எத்தனை விழிகள், அத்தனை விழிகளும் என்னை நோக்கின, அத்தனை கரங்களும் என்னை உலுக்கின. தேவி கர்ஜித்தாள், அடே, உன் தோழன் என்னை மறந்து விட்டான். நான் எவ்வளவு காலம் பசியுடன் இருப்பது என்பதை மறந்தானா? இளம் ரத்தம் எங்கே? அவன் வாக்களித்தது எங்கே? நாள்தோறும் அவன் செய்யும் பிரார்த்தனைக்கு மட்டும் குறைவில்லை, இழந்த சாம்ராஜ்யத்தை மீட்டுத்தாய் என்கின்றானே, அதை நான் எப்படி செய்வேன் ரவிதாசா? இதோ இப்போது கூட என் மூச்சு நின்றுவிடும் போலாகிவிட்டது. அடுத்து சொல் கேட்டவுடன், ரவிதாசா, தேவியின் பசியை தீர்க்காவிட்டால் அவள் நம்மையே அழித்து விடுவாள் போலிருக்கிறது என்று ரணதீரன் கூறிய போது எதற்கும் நடுங்காத ரவிதாசன் உடலும் நடுங்கியது.
செய்கிறேன் தேவி, விரைவில் செய்கிறேன் என்று நாங்குழற கூறினார்.
அவன் கூறியதை நிறைவேற்றும் வேளை வந்துவிட்டது. வந்தியத்தேவனுக்கு வஜ்ரதாரா வழிகாட்டியிருக்கின்றாள். வந்தியத்தேவனை விட இளம் ரத்தம் வேறு கிடைக்குமா? முன்பே முதல் கலமளியாக இள ரத்தம் அளித்தோம். தேவிக்கு அது ஏற்கவில்லை போலும். அவள் திருமூன் அதை செய்யவில்லையே என்று கோபம் இருக்கலாம். உயிர் குடித்த அந்த கொடுவாளின் குருதியை என் வாளிலும் தடவி வந்து தாயின் முன் வைத்து பணிந்தும் அவள் ஏற்கவில்லை. எனக்கு அருள் பாலித்து வரும் தேவிக்கு ஒரே ஒருவரின் இள ரத்தம் மட்டுமா கொடுக்க நான் எண்ணியிருக்கிறேன்? 1000 பேர் சோழ அரச குடும்பத்தவர் அனைவருடைய இரத்தமும் அப்போதுதான் மீன்கொடி வானை எட்ட பறக்கும். பாண்டிய மன்னர் இழந்த பெருமையை அடைவார். இதை எப்போதோ செய்திருக்கலாம். எங்கிருந்தோ வந்து முளைத்தாள் தலைவி. அமரபுஜங்கரை வளர்த்தாளாக்கி அவருக்கு அறிவுரை புகட்டி தீரராக்கியவள் அந்த தலைவி என்பதற்காக நான் சும்மா இருந்தேன். என் திட்டத்தை தடுத்தாள் அரிய வாய்ப்பு அப்போது இருந்தது. சோழ மாளிகையை கொளுத்துவிடும் சந்தர்ப்பம். ஒருபுறம் சோழ குடும்பம் நிர்மூலம், மறுபுறம் மதுரை படையெடுப்பு, இன்னொரு புறம் கொள்ளையர் கடல் மூலம் தாக்குதல். ஆஹா, புள்ளிக்குடி புதைந்து போயிருக்குமே. அதற்கு வழி இல்லாமல் என் திட்டத்தை ஒப்புக்கொள்ளாது தடுத்தாள். போகட்டும், தலைவி தன் வழியை முயன்று பார்க்கட்டும். அதற்குள் நான் வெற்றி கண்டு விடுவேன். இதோ சோழர் குலத்துக்கே மிகவும் வேட்டிய மகன், சோழ குலவல்லி குந்தவைக்கு மாலையிட மனப்பால் குடிக்கும் மாவீரன், அருள்மொழியின் இனிய நண்பன் தானே வந்து சிக்கியிருக்கின்றார் என்றான் ரவிதாசன்.
வல்லவரையரே, தெய்வமும் கனவில் தோன்றி ரவிதாசன் இருக்குமிட போகச் சொன்னாளா
என்று ரவிதாசன் வந்தியத்தேவன் எதிரே சென்று நின்று கொண்டு குரலில் ஏளனம் துணிக்க கேட்டான். வந்தியத்தேவனுக்கு சிரிப்பு பொங்கியது. அந்த ஆத்திரம் நிறைந்த மனநிலையிலும் தேவியின் கனவில் வந்தாளா இல்லையே, நேரடியதானே கட்டளையிட்டாள். ரவிதாசன் வகையினரான பாண்டியன் ஆபத்துதவிகளை தேடும்படி குந்தவை நேரடியதானே கூறினாள். கனவிலா இளைய பிராட்டியை கண்டோம். இவன் என்ன எல்லாவற்றையும் சொப்பனமாக்கி விடுவான் போலிருக்கிறது. வந்தியத்தேவன் நினைப்பதற்கும் ரவிதாசன் மீண்டும் அவன் அருகே நெருங்கி,
வந்தியத்தேவா, பேச மாட்டேன் என்கிறாயே, என் கட்சியில் சேர்வதற்கு வந்ததாக என் சகோதரனிடம் சொன்னாயே. என் கட்சி இல்லை, அதோ தேவியின் கட்சியில் அவள் அகோர பசியில் கோபக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றாள். அவளை உன்னை தனக்கு பலிபெற அனுப்பி வைத்தாளா என்று கேட்டாள்.
இல்லையே, என் தேவி என் எதிரே நேரே வந்த உடனே ரவிதாசன் வகையினரை தேடிப்பிடி என்றாள். அதனால் தான் வந்தேன் என்று ரவிதாசன் குறும்புத்தனமாக சிரித்தான்.
ரவிதாசன் உடனே புரிந்து கொள்ளாமல், எப்படியோ வந்துவிட்டாய், நீ பெரும் பாக்கியசாலி, வஜ்ரதாராவின் அருள் உனக்கு கிட்ட போகிறது, நீ அவள் கழல் அடிகளை இன்னும் சிறிது நேரத்தில் அடைய போகிறாய், கடைசியாக நீ ஏதாவது நினைத்துக் கொள்வதானால் நினைத்துக் கொள், போகும் வழியிலே உனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்றான்.
அப்போது பரமேஸ்வரன் குறுக்கிட்டு, ரவிதாசா, கடைசி முறையாகத்தான் உன்னை கேட்கிறேன், நம்மோடு இருக்க வந்தியத்தேவன் சம்மதித்தால் அவனுக்கு இந்த தண்டனையை கொடுக்காதிருந்து விடலாமே. வந்தியத்தேவனால் நமக்கு நிச்சயம் எவ்வளவோ நன்மை உண்டு, ஒரு முறை யோசித்துப்பார் ரவிதாசா. வந்தியத்தேவன் வீரன், சாமர்த்தியசாலி, அவனை போன்று நமக்கு உதவியாக வர வேண்டும் ரவிதாசா என்றார். ரவிதாசன் சிரித்தான். அதில் ஏளனமும் பயங்கரமும் கலந்திருந்தன.
என்ன கேட்டாய் பரமேஸ்வரா? வந்தியத்தேவன் நம்மோடு தானே இருக்க வேண்டும் என்கிறாய்? தாராளமாக இருப்பான், எப்போதும் இருப்பான். அவனால் நமக்கு எவ்வளவோ பலன்கள் ஏற்பட போகின்றன. அவன் வீரன், சாமர்த்தியசாலி, வாலிபன் வேறென்ன வேண்டும்? அவன் குருதி இதோ தாயின் கழலடியை கழுவப் போகின்றது. அவனது துள்ளி துடிக்கும் உடலில் நின்று ஆவி பிரிந்து வானமண்டலம் செல்லும். அங்கே நம்மை எப்போதும் வட்டமிடும், பாதுகாக்கும், உதவும், வெற்றி தேடித்தரும், போதுமா
என்று கூறி மீண்டும் நகைத்தான். பரமேஸ்வரன் மீண்டும் ஏதோ சொல்ல வாயெடுத்தான்.
இதுவரை என் உடன் பிறந்தவன் என்பதற்காக உன் முட்டாள்தனத்திற்கும் சாமர்த்தியம் என்ற செய்கைக்கும் பொறுமையாக இருந்து, இனி உன்னை இப்படியே விட்டால் உன் உடலில் உள்ள ஈவீரக்க பச்சாதாபம் எல்லாம் எனக்கு விரோதமாக வந்து முடியும். யாரெங்கு இவனையும் பிடித்து கட்டுங்கள், நாளை பகலுக்கு மேல் இவனுக்கு முடிவு சொல்கிறேன். இப்போது வந்தியத்தேவனை கவனிப்போம் என்றார்.
அவன் சொல்லி வாய்மூடும் முன் பரமேஸ்வரனை அவனுடைய தோழர்களை பிடித்து மரத்தில் கட்டினர். வந்தியத்தேவனை பலியிடுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை ரவிதாசன் செயலானான். அங்கிருந்தவர்களுக்கு பலவித கட்டளையிட்டான். காட்டு மலர்களை பறித்து வரச் சொன்னான். செம்பருத்தி மலர்களையும் எங்காவது வளர்ந்திருக்கும் காட்டு அரளியையும் கொண்டு வர சொன்னான். ஒருவன் மாலை தொடுத்துக் கொண்டிருந்தான். ஒருவன் ஹோமகுண்டத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தான். ஒருவன் விறகு உடைத்து வர சென்றான். ஒருவன் கொடுவாளை தீட்டிக் கொண்டிருந்தான்.
இன்று நடுநிசையின் போது தேவிக்கு நைவேத்தியம் செய்துவிடலாம் என்றான் ரணதீரன்.
அவன் வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்து வாரியிருந்தது. ரவிதாசன் சொன்னான்,
நடுநிசையின் போது வேண்டாம், ஏராளமான தீப்பந்தங்களை ஏற்றும்படி நேரிடும், அது அவ்வளவு சரி என்று தோன்றவில்லை. விடிய காலையில் சூரியோதயத்திற்கு முன்பு நிறைவேற்றுவோம்.
ரவிதாசன் கூறிவிட்டால் அதற்கு வேறு பேச்சுண்டா? தன்னை பயமுறுத்துவதற்காக ரவிதாசன் இவ்விதமெல்லாம் செய்கின்றான் என்று முதலில் வந்தியத்தேவன் எண்ணினான். ஆனால் அங்கு நடக்கும் தூரிதமான ஏற்பாடுகளை பார்த்தவுடன் அவனுக்கு சிறிது அச்சம் ஏற்பட்டது. அவன் துளிக்கூட அசைய முடியாதபடி கட்டப்பட்டிருந்தார். இப்போதுதான் பசி அவனை சூழ்ந்தது, தாகம் நாவை வாட்டியது. தாகம் பசி என்று கேட்க முடியுமா? பலி கொடுக்கும் முன்பு ஆட்டிற்கு நிறைய உணவு தருவார்கள் என்பார்களே, நமக்கும் இது சமயம் கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று நினைத்தார். ரணதீரன் மந்திரம் ஜபிக்க ஹோமகுண்டத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. அந்த செந்தி நாக்கின் செம்மையையும் மஞ்சளும் கலந்த ஒளி வந்தியத்தேவன் முகத்தில் பட்டது. அந்த இருள் வேளையில் ஹோமகுண்டத்து தீயின் ஒளியில் அங்கு நிற்பவர்கள் அமர்ந்திருப்பவர்களின் நிழல்கள் பயங்கரமாக தோன்றின. வந்தியத்தேவனுக்கு எல்லாம் சொப்பனம் போலத்தான் தோன்றியது. உடுக்கை ஒளியும் பம்பை சப்தமும் காட்டின் அமைதியை குலைத்து பயங்கரத்தை வரவழைத்தன. எங்கிருந்தோ நறுமணம் வீசும் உணவுப் பொருட்களை ஆவி பறக்க சில முரடர்கள் கொண்டு வந்தனர். காட்டு வாழையின் நுனி இலைகள் பல விரிக்கப்பட்டன. வாசனை வீசும் அந்த விதவித உணவுகள் இலைகளில் இடப்பட்டன. இந்த நடுக்காட்டில் எல்லா விதமான பொருட்களும் ஆயத்தமாக இருப்பது கண்ட வந்தியத்தேவன் வியந்தான். எவ்வளவு நாட்களாக ரவிதாசன் இந்த காட்டில் ஆயத்தங்கள் செய்து வருகின்றான் என்பதை எண்ணி ஆச்சரியப்பட்டான்.
வந்தியத்தேவா, உனக்கு மிகவும் வேண்டியவர்களையும் பிடித்தமான பொருட்களையும் நினைத்துக் கொள்
என்று ரவிதாசன் கூறினார். வேண்டியவர்கள்? வந்தியத்தேவன் அலட்சியமாக மறுமொழி கூறினானே என்று அவன் எண்ணம் முழுமையும் நந்திபுரத்திலேயே இருந்தது. குந்தவையை நாம் நினைக்கின்றோம், இளைய பிராட்டிக்கு என் நினைவு எழாமலா போகும். நான் இங்கே கொடியவர்களை கண்டுவிட்டேன் என்பது தெரிவதற்கு ஏதாவது ஒரு வழி உண்டா? கடைசியாக போய் வருகின்றேன் என்று கூட விடைபெற்றுக் கொள்ளவில்லையே.
இப்போது வந்தியத்தேவன் கண் எதிரே குந்தவை தான் வந்து நின்றாள். வந்தியத்தேவனுக்கு மனத்துக்குள்ளே ஓர் ஆதங்கம் சில நாட்களாக ஏற்பட்டது உண்டு. குந்தவையும் தானும் யாரும் காணாத இடத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து மனம் விட்டு பேசி பழக வேண்டும் எனும் அந்த எண்ணத்தை எப்படியாவது வெளியிட முயன்றான். அரசியல் காரியங்களை எடுத்து போட்டுக்கொண்டு அதே சிந்தனையாக இருக்கும் இளைய பிராட்டிக்கு இப்படி ஏதாவது ஓர் இடம் சென்றால்தான் ஓய்வு கிடைக்கும் என்று எண்ணினார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.